சாலோக்கியாதிசதுஷ்டயம் ந இச்சந்தி சேவையா பூர்ணா குதோ அந்ய கால விப்ளுதம். மச்சேவையா, எனது உன்னத அன்பு தொண்டில் பூரணமாக ஈடுபட்டிருப்பதன் மூலம் பிரதீதம் தானாகவே அடையப்படுகின்றன. தே, அத்தகைய தூய பக்தர்கள் பூர்ண திருப்தி அடைந்துள்ளனர். சாளோக்கிய ஆதி சதுஷ்டயம், நான்கு வகையான முக்திகள் சாளோக்கியம், சாருப்பியம், சாமிப்பியம் மற்றும் சாஸ்தி. சாஜிய முக்தியை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. இல்லை, இச்சந்தி ஆசை, சேவையா பக்தி துண்டினாலேயே பூர்ணா பூர்ணமான குத என்னென்று சொல்வது, அந்நியத் பிறவற்றை கால விப்ளுதம் காலப்போக்கில் முடிந்துவிடும். வெளிவேற்பு மலையில சில பிரபா பாக்கட்டை எனது அன்பு தொண்டில் ஈடுபட்டிருப்பதில் எப்பொழுதும் திருப்தி அடையும் என் பக்தர்கள் நான்கு வகை முக்திகளில் கூட சாளோக்கியம், சாருப்பியம், சாமிப்பியம் மற்றும் சாஸ்தி சிரத்தியற்றவர்களாகவே உள்ளனர். என்றாலும் அவர்களது சேவையால் அவை தானாகவே அடையப்படுகின்றன. உயர் கிரகங்களுக்கு ஏற்றம் பெறுவதைப் போன்ற அழியக்கூடிய மகிழ்ச்சியை பற்றி என்னென்று சொல்வது. பொல்லுரை, சில பில்வமங்கள தாக்கூரர் முக்தியின் மதிப்பை பின்வருமாறு கணக்கிடுகிறார். முக்தி சுயம் முகவிதான் சலி சேவதே அஸ்மான் தர்மார்த்த காம கதைய சமய பிரதீஷா. பரமபுருஷனிடம் தனக்குள்ள இயல்பான பக்தி தொண்டை ஒருவர் வளர்த்துக் கொள்வாரானால் எல்லா வகையான சேவைகளையும் செய்ய முக்தி தேவி கூப்பிய கரங்களுடன் அவர் முன் வந்து நிற்பார். அதாவது பக்தன் ஏற்கனவே முக்தி அடைந்தவனாக இருக்கின்றான். அவன் வேறுபட்ட முக்தியை குறித்து ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தூய பக்தர் முக்தியடையும் விருப்பம் இல்லாதவராக இருந்தாலும் தானாகவே அதை அடைகிறார். நமோ விஷ்ணுபதாய கிருஷ்ணே சுமதி பக்தி வேதாந்த சுவாமி நாமினி நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்த தேசதாரிணி ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்த ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. மொழிபெழுப்பு தெரிவிச்சுக்கலாம். எனது அன்பு தொண்டில் ஈடுபட்டிருப்பதில் எப்பொழுதும் திருப்தி அடையும் என் பக்தர்கள் நான்கு வகை முக்திகளில் கூட சாளோக்கியம், சாருப்பியம், சாமிப்பியம் மற்றும் சாஸ்தி சிரத்தியற்றவர்களாகவே உள்ளனர். என்றாலும் அவர்களது சேவையால் இவை தானாகவே அடையப்படுகின்றன. உயர் கிரகங்களுக்கு ஏற்றம் பெறுவதைப் போன்ற அழியக்கூடிய மகிழ்ச்சியை பற்றி என்னென்று சொல்வது. நம்ம ஏற்கனவே பல பேர் கேள்விப்பட்ட பக்தியோட லட்சணம், பக்தரோட லட்சணம், அதாவது வெவ்வேறு யோகிகள் வெவ்வேறு விதமானதை இது பண்றாங்க. முக்தியிலையும் பல விதமான முக்திகள் இருக்கு. இதுல வந்து நாலு வகையான முக்திகளை பத்தி குறிப்பிடப்படுது. இந்த ஸ்லோகத்தில் வந்து சாளோக்கியாதி, சாளோக்கியம் முதலான நான்கு வகை முக்தியின் ஆதினா அது முதற்கொண்டு, சாளோக்கியாதின்னு சொல்லும்போது சாளோக்கியம் முதற்கொண்ட நான்கு வகை முக்திகள். சாளோக்கியாதி சதுஷ்டயம், சாளோக்கியம் முதலான நான்கு வகை முக்திகள். அதுல வந்து பக்தனுக்கு வந்து எந்தவித இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு சொல்றாரு. இந்த நாலு வகை முக்திகள் வந்து பக்தனுக்கு திருப்தி தராது. அதனால இன்ட்ரெஸ்ட் இல்ல. சாளோக்கியம்னா என்னது? லோக்கியம். சாளோக்கியம்னா ஒரே லோகத்துல பகவான் இருக்காதே, விஷ்ணு லோகத்துல இருக்கிறது, அத முக்தி தான். அடுத்து சாதுப்பியம்னா சாளோக்கியம், சாளோக்கியம். அடுத்து சாரூப்பியம், ரூபம், சாரூப்பியம், சாலோக்கியம், சாரூப்பியம், அதே ரூபம். பகவானுக்கு எந்த மாதிரி ரூபம் இருக்கோ அதே ரூபம் அடைகிறது. சங்கு சக்கரம் கததாரையோட பகவான் எப்படி ரூபத்தை அடைகிறாரோ அதே ரூபம் சாரூப்பியம். நம்ம பார்க்கிறோம் இந்த மாதிரி யாராவது யாரு பானோட ரூபம் பெற்று போவாரு, சின்ன குழந்தையில அஞ்சு வயசுல பானு வேண்டி காட்டுக்கு போறாருல, துருவ மகாராஜா. துருவ மகாராஜா வந்து கடைசியில போகும்போது அவர் கூப்பிட வர்ற தூதர்கள்லாம் ஐகுண்டத்துல வர்றாங்க, சங்கு சக்கர கதாதாரையோட ரூபத்தோட இருக்காங்க. அதாம அஜாமலனை காப்பாத்த ஒரு விஷ்ணு தூதர்கள் அந்த ரூபத்தில் இருக்கும். சாரூபியம் பகவான மத்திய அவரை மாதிரி மஞ்சளாட உடுத்தி எல்லாமே இருக்கு. அந்த ஒரு அஞ்சு சில வித்தியாசங்கள் தான், இந்த கஸ்தோமணி, அப்புறம் நெஞ்சில ஒரு மார்பு, சிறுவர்ஷக்குறி, இதெல்லாம் இருக்காது. மற்றபடி பகவானோட ரூபம் அப்படியே இருக்கும். அதான் சாரூபியம், சாலோக்கியம், அவரோட லோகத்துல போய் வசிக்கிற பாக்கியம். சாரூபியம் அவரை மாதிரியே ரூபமும் கிடைக்கிறது, சாரூபியம். அடுத்தது வந்து சாமிப்பியம். சாமிப்பியம்னா என்னது? பக்கத்துல பகவான் பக்கத்துல. அமிப்பியம் சாமிப்பியம், பகவான் சாமி சமீபத்தில் இருக்க அந்த மாதிரி சாமிப்பியம். சாசினா ஐஸ்வர்யம், அவரை மாதிரி ஐஸ்வர்யம் பொருந்தி இருக்கிறது. ஆனாடி சமயத்தில் பகவான்கிட்ட வந்து பக்தர்கள் வந்து பகவானை அடைகிறதுனா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு லோகத்தை போய் அடைகிறது சாளோக்கியம். சாரூபியம் அவரை மாதிரி ரூபத்தை அடைகிறது. சாமி பக்கத்தில் இருக்கிறது, இல்ல சாஸ்திரி அவரை மாதிரி ஐஸ்வர்யங்கள் பொருந்தியதா இருக்கிறது. இந்த நாளும் வந்து பக்தர்களுக்கு வந்து அற்பமா தெரியுது. அவங்க அந்த நாள்லயும் விருப்பப்படுறது இல்லைன்னு முதல் சொல்றாரு. ஏன் அந்த நாளும் பக்தர்களுக்கு விருப்பம் இல்லை? பக்தர்களுக்கு ஏன் அந்த நாளும் விருப்பம் இல்லை? ஏன் இது வந்து எல்லாரும் பகவான் ரூபத்தை பெறுவோம், ஏதோ விரும்புறோம். அவரை மாதிரி ஐசியம், அவரை மாதிரி ரூபம், அவரை மாதிரி அவர் லோகம் பெற ஏன் பக்தர்கள் விரும்புறது? இதனால நாலு வகையான முக்தி, சாளக்கிய முக்தி, சாருப்பிய முக்தி, சாமிப்பிய முக்தி, சாஸ்திரி முக்தி. இந்த நாலு ஏன் பக்தர்களுக்கு வந்து சிரத்தியற்றவர்களால? தொண்டு செய்ய முடியாது. பக்தர்கள் வந்து அவங்க வந்து இந்த நாலு முக்தியிலையும் பகவானுக்கு தொண்டு செய்யற மனப்பான்மை குறைஞ்சிரும். ஆனாடி பக்தர்கள் வந்து பகவானுக்கு சேவனுக்கு சேவனா இருக்கதான் விரும்புறாங்களோ ஒழிய பகவானுக்கு சமமா இருக்க விரும்பல. பகவானுக்கு சமமான ரூபமோ, பகவானுக்கு சமமான லோகத்துல இருக்கோ, பகவானுக்கு சமமான ஐஸ்வர்யங்களோ, பகவானுக்கு அருகாமையில் இருக்கிறதோ விரும்பல. உதாரணத்துக்கு லட்சுமி தேவி பகவான் மார்பிலே இருக்காங்க, ஆனாலும் கோபியர் வந்து அவங்களோட மிக உயர்வா மதிக்கப்படுறாங்க. காரணம் என்னன்னா அவங்களோட மனப்பான்மை, சேவை செய்யும் மனப்பான்மை, எல்லாத்தையும் பண்ற மனப்பான்மை. அது காரணத்தினாடி அந்த சேவை செய்யும் மனப்பான்மை வந்து இந்த முக்தியோட பெருசா நினைக்கும். சாதாரண ஜட வாழ்க்கையில கூட ஒரு குடும்பத்திலே இதுலயே ஒருத்தர் யாரும் உழந்து உழந்து உழைச்சி மத்தவங்களுக்கு சேவை செய்யறாங்களோ அவங்க ரொம்ப பிரியமானவங்களாகிறாங்க. குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக இருந்து கௌரவமா உட்கார்ந்து போறவங்க பெரிய ஆளா மதிக்கப்படுறதில்லை. அதை வந்து உண்மையான சேவை செய்யறவங்க அதை விரும்புறதும் இல்லை. சைலண்டா ஒரு கார்னர்ல இருந்து அவங்க பாட்டுக்கு சேவையை செஞ்சு முடிச்சுட்டு போவாங்க. அது மாதிரி இந்த முக்தி, நாலு வகையான முக்தியில என்ன பிரச்சனைனா, இந்த சேவை செய்யற வாய்ப்பு குறைகிறது நாடி பக்தர்கள் இந்த நாலு வகையான முக்தியும் சிரத்தை இல்லாம இருக்காங்க. ஆனாலும் அவர்கள் சேவையால் இவை தானாகவே அடையப்படக்கூடிய வரும். இந்த நாளும் வரலாம். சாலப்பிய சாருப்பிய சாமிப்பிய சார்சி நாலு வகையான முக்தியும் வரும். ஆனா அவங்க வந்து அதுல வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. அத வந்து விரும்பி ஏத்துக்கிறக்கும் தானா வர்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. விரும்பி ஏத்துக்கிடும் போது அதுல பந்தப்படுறாங்க, தானா வரும்போது அதுல கவலையிட்டு விட்டுறாங்க. உதாரணத்துக்கு பக்தன் வந்து பக்தியில பக்குவப்படும் போது எல்லா ஐஸ்வர்யங்களும் வந்து சேருது. பகவானுக்கு என்னென்ன ஐஸ்வர்யங்கள் உண்டோ எல்லாமே வரும். அதே மாதிரி பகவானுக்கு வந்து ஆறு ஐஸ்வர்யங்கள் உண்டு. அந்த ஆறும் பக்தனுக்கும் வரும். ஆனா அதுல அவன் சிரத்த இல்லாதவனா இருக்கான். பகவானுக்குள்ள ஆறு ஐஸ்வர்யங்கள் என்னது? பகவான் பகனா அந்த ஆரோக்கியான ஐஸ்வர்யங்கள் பலவான்றோம். அதே மாதிரி பகவான் மாதிரி பலவான் மாதிரி பகவான் பொசசிங் சிக்ஸ் குவாலிட்டிஸ் கால்டஸ் பகவான். என்னன்னா ஆறு ஐஸ்வர்யங்கள் அவர் என்னென்ன ஐஸ்வர்யங்கள்ல வந்து அவர் முழுமையா இருக்கார். பகவான்னா யாருன்றக்கு பராசர முனிவர் தரக்கூடிய டெபினேஷன் இது. இந்த ஆறு ஐஸ்வர்யங்களும் ஆறு கம்ப்ளீட்டா பெறப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்க பகவான். அது யாருன்னா கிருஷ்ணா ஒருத்தர் தான். எல்லா ஐஸ்வர்யங்களும் ஒரு பெறப்பட்டு இருக்காரு. அந்த ஆறு என்னது? பக ஆறு செல்வம், அளவுக்கு எல்லையற்ற செல்வம், அன்லிமிட்டட். அப்புறம் அழகு, அறிவு, வீரம், துறவு. எவ்வளவு செல்வம் பொசசிங் இருக்கோ அதே துறவும் இருக்கும் அவட்ட. செல்வம் போது எல்லா விதமான இதுவும் இருக்கும் அவட்ட. அவரோட துறவுக்கு பிரபுபாதம் அடிக்கடி கட்டக்கூட உதாரணம், அவளை கோபியர் படை சொல்ல விருந்தாவனத்தில் இருந்தாலும் ஒரு நொடியில் எல்லாத்தையும் திறந்துட்டு போயிடுறாரு. பகவான் அந்த துறவு மனப்பான்மை யாரும் ஈக்குவல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. ஒரு நொடியில் எல்லாம் திறந்து போறாரு. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தை விட்டு போகும்போதும் ஒரு நொடியில் விட்டு போயிடுறாரு. அது துறவுக்கு சொல்றாரு. அதே மாதிரி ஆறாவது என்னன்னு தெரியல, புகழ், குளோரிஸ். இந்த ஆறு வந்து முழுமையா பெற்றவர் பகவான். ஆனா பக்தனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இது வந்து சாஸ்தி, எல்லா ஐஸ்வர்யங்களும் நிரம்ப பெற்றோம். பக்தனுக்கும் நிச்சயமா வழிபடும் போது அவன் விரும்பலைனாலும் வந்து சேரும். எல்லாமே வேற வேற லெவல்ல முழுமையா வரலைன்னா பக்தனுக்கு சிரத்தை இல்லை. இதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்றாரு. அடுத்து இந்த நாலு முகை முக்திகளே விரும்பாத ஒருத்தருக்கு வந்து கடைசியா வந்து அந்நிய கால விப்ளதம், காலப்போக்கில் முடிந்துவிடும் பிறவற்றை பற்றி என்ன இஷ்டன்றார். அந்நியத் கால விப்ளுதம், குத அந்நிய கால விப்ளுதம், கால விப்ளுதம்னா காலப்போக்கில் எல்லாம் போயிடும். குத அந்நியதம் மற்றதை பத்தி சொல்றது என்ன, மற்ற எதை சொல்றாங்க, நாலுக முக்திகளுக்கு அப்பால் பட்டது என்னது இருக்கு, உயர் கிரகங்களுக்கு ஏற்றம் பெறுவதை போன்ற அழியக்கூடிய மகிழ்ச்சியை பற்றி என்னன்னு சொல்லிதான் கால விப்ளுதம். கால விப்ளுதம்னா காலப்போக்கில் அழிஞ்சு போகக்கூடிய சொர்க்கலோகங்களுக்கு போறதெல்லாம் பக்தருக்கு என்ன சொல்ல இருக்குன்றார். முக்தினா பகவான்கிட்ட போறது, ஆனா குத அந்நிய கால விப்ளுதம், கால விப்ளுதம்னா காலப்போக்கில் அழியக்கூடிய அந்த கிரகங்களுக்கு போறதை பத்தி சொல்ல என்ன இருக்கு அப்படின்னா, அர்த்தம் பக்தர்களுக்கு அது துரி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்திரலோகம், சந்திரலோகம், வாயு லோகம், அக்னி லோகம் இதெல்லாம் போக துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றாரு. இது பக்தனோட மனநிலையை வந்து மிக தெளிவா எடுத்து சொல்றது. ஃபர்ஸ்ட் வந்து பகவான் லோகத்துக்கு போற முக்தினா ஜட வாழ்க்கையிலிருந்து விடுதலை படுறது. முக்திக்கு அர்த்தம் என்னன்னா ஜட வாழ்க்கையிலிருந்து விடுபடுறதான் முக்தி. நாலு வகையான முக்தி, சாளோக்கியம், சாரூப்யம், அப்புறம் சாமிப்யம், சாஷ்டி. இந்த நாலு வகை முக்தியிலையும் ஒன்னு வந்து பகவான் லோகத்துக்கு போறது, பகவானுக்கு சமமான ரூபம் பெறுறது, பகவானுக்கு சாமிப்பியம்னா பகவான் அந்த அருகில் இருக்கிறது, அதே மாதிரி பகவானுக்கு சமமான ஐஸ்வர்யங்களை பெறுறது. இந்த நாலு வகை முக்திகளையும் பக்தன் விரும்புறது சிரட்டையில அதில் கேர் பண்ணல. அப்படி இருக்கும்போது இந்த தற்காலிகமா கால விப்ளுதம், காலப்போக்கில் மஞ்சு, ஏன் காலப்போக்கில் மஞ்சுன்னா சொர்க்கலோகங்களுக்கு போனாலும் ஆபிரமா புவனா லோக புனராவர்த்தினோ அர்ச்சினா எங்க போனாலும் திருப்பி இங்க வரணும். அது காலப்போக்கில் மாறிடும். காலம் வேணா நீண்ட காலம் இருக்கலாம், பிரம்மலோகம் போனாலும் அங்கேயும் திருப்பி வரணும், இந்த லோகம் போனாலும் வரணும், சந்திரலோகம் போனாலும் வரணும். அன்னாடி குத அந்நிய கால விப்ளுதம், அப்படி இருக்கல இந்த காலப்போக்கில் அழிகிற சுகத்தை ஏன் பக்தன் விரும்ப போறான்னு கேட்கிறார். இது வந்து பக்தன் வந்து ஒரே குறிக்கோளா அப்ப என்னதான் விரும்புறான், முக்தி எல்லாரும் முக்தி அடையணும், முக்தி அடையணும்னு தான் சொல்றோம். சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு சொல்றோம். ஆனா பக்தன் என்ன விரும்புறான், எங்க இருந்தாலும் பகவானுக்கு சேவை செய்யணும். அவன் நரகத்துல கூட இருக்க ரெடி, அவன் பூமியிலே தொடர்ந்து பிறவி எடுக்கவும் ரெடி, எங்கேயும் ஒரு சீந்தாத இடத்துலயும் போறதுக்கு ரெடி. ஆனா அவனோட ஒரே குறிக்கோள் வந்து பகவானுக்கு சேவகனா, இதுதான் உத்தம பக்தன். பகவானோட போய் இணைகிறதோ, பகவான் ஐஸ்வர்யம் பெறதோ, பகவான் ரூபம் பெறதோ, அவர் பக்கத்துல போய் இருக்கிறதோ பக்தன் வந்து பெருசா பெறும்படி. அதுவும் பக்தனுக்கு பக்தனும் பகவானுக்கு பக்தன், பகவான் பக்தனுக்கு பக்தனா சேவை செய்ய விரும்புறான். ஏதாவது ஸ்லோகம் இருக்குமே, நிறைய ஸ்லோகம் இருக்குமே இந்த மாதிரி நரகத்துக்கு கூட போறேடி ஆனா ஒண்ணு வரும், ஏதோ ஒரு பாட்டுல இந்த மாதிரி நான் புழுவா கூட பறக்கிறேடி ஆனா பக்தரோட சத்சங்கத்துல இருக்கணும்னு பாடுவோம். யார் எந்த இதுலயே இருக்கா, புழுவா கூட பறக்கிறடி ஆனா நான் சத்தங்கத்துல இருக்கணும். நான் அதே மாதிரி நிறைய ஸ்லோகம் உண்டு மறந்து போச்சு எனக்கு, என்ன பிறவி எடுத்தாலும் பரவாயில்ல ஆனா சேவகனா இருக்கணும், பகவானுக்கு சேவகனா இருக்கணும்னு. அந்த மாதிரி மிக முக்கியமா வந்து பக்தியில உத்தம நிலைமை வந்து இந்த நாலு வகை முக்தியும் தான் ரொம்ப நம்ம நினைக்கிறோம். எல்லாம் தூரம் ஜட வாழ்க்கையிலேருந்து விடுபடணும்னா பகவான்கிட்ட போகணும்னு, ஆனா பக்தன் பகவான்கிட்டையும் போக விரும்பல. நான் எங்க இருந்தா என்ன, பக்தருக்கு சேவை செய்யணும், பகவானுக்கு சேவை செய்யணும் கூட சொல்ல, பக்தருக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கணும். அது நரகமா கூட இருக்கலாம், இல்ல எது வேணாலும் இருக்கனாடி. நம்ம வந்து பக்தியோட உச்சத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. பக்தி வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இந்த சொர்க்கலோகம் போறதுக்கோ இல்ல ஏதாவது ஒரு முக்தி அடையிறக்கோ சொல்லப்படல. ஆனா நம்ம இன்னைக்கு பக்தி வந்து சுத்த பக்தி இல்ல நாடி, நம்ம பக்தி வந்து இந்த லோகம் சந்த லோகம் நம்ம வசதிகளை பெறதுலயோ இல்ல பைகுண்டம் போற கோலோகம் போறதோ விரும்புறோம். பக்தர்கள் வந்து இது எதையும் விரும்புறதில்ல. நாராயண பராஸ் நாராயண பராசர்வே குடஷனி அபவர்க்க நரகேசு அபித்துல்யார்த்த தர்ஷினகா. பாவனம் 6:17-28 பிரபா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. பக்தன் பகவானோட தூய பக்தி சேவையில ஈடுபட்டுள்ள பக்தன் வந்து வாழ்க்கையோட எந்த கண்டிஷனுக்கும் பயப்படுறதில்ல. அது மட்டும் இல்ல, சொர்க்கலோகங்களையோ முக்தியவோ நரகமோ எல்லாமே ஒரு பக்தனுக்கு சமந்தம். சொர்க்கலோகமோ நரகலோகமோ முக்தியும் சமந்தான்றது. ஏன் அர்த்தம் என்ன? எங்க இருந்தாலும் அவன் சேவை பண்ண போறான். இப்ப நம்ம நினைக்கிறோம், ஆஹா இந்த உலக வாழ்க்கை கலியுகம் கடுமையான நரம், இங்க கொண்டு போய் பகவான் வந்து நமக்கு பிறகு கொடுத்துட்டாருன்னு. ஆனா உண்மை பக்தன் என்ன நினைக்கிறான், ஆஹா எத்தனை பேருக்கு சேவை செய்யற வாய்ப்பு பகவான் கொடுத்திருக்காரு. எல்லாரும் பக்தரா இருந்தா யாருக்கு யாரு சேவை செய்ய முடியும்? எல்லாருக்கும் நல்ல குணமா இருந்தா டாக்டருக்கு என்ன வேலை? அதே மாதிரி நிறைய குறைபாடுகளோட இருக்கிற நாடி பக்தனுக்கு சேவை செய்ய வாய்ப்பு அதிகம். அப்படிதான் பக்தருக்கு. பிரபாதா வந்து நரகத்துக்கு சமமான அமெரிக்கா போனாரு சேவை செய்யற மனப்பான்மை. கண்டிப்பா ஒரு நல்ல பக்தர் வந்து அமெரிக்கா போக மாட்டார். அது விருந்தாவனத்தை விட்டு சன்னியாசிக்கு 70 ஆக்காருக்கு என்ன வேலை அமெரிக்கா போற? ஆனா அவர் ஏன் போனாரு? அது நரகம், ஒரு பக்தனுக்கு நரகம். நீங்க அவர் வாழ்லீலாமதம் படிச்சா தெரியும் எப்படி நரக வாழ்க்கை அவர் வாழ்ந்தார். நரகத்துக்குள்ள இருந்தான் அவர், வாழ நரகத்துக்குள்ள இருந்தான். அவர் சாப்பிட்ட பக்கத்திலேயே நாய் மாமிசத்தை வச்சிருப்பாங்க சாப்பாட்டுக்கு. அதே மாதிரி நைட்டோட நைட்டோ குடிகார வந்து ஜாமான்லாம் தூக்கி ரோட்ல எஞ்சிருவான். எந்த ஒழுக்க கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. ஆனா பிரபுபாதா வந்து அவர் சமமா நினைச்சார், விருந்தாவனத்தையும் அங்கேயும் சமமா நினைச்சார். ஏன்னா சேவை செய்யற பக்தனுக்கு இந்த வித்தியாசம் கிடையாது. இந்த ஸ்லோகம் ரொம்ப அருமையா சொல்லுது. சொர்க்கலோகங்களோ முக்தியோ நரகமோ எல்லாமே சமம். இந்த மனநிலை வந்துச்சுன்னா ப்ரீச்சிங் பண்ற பக்தருக்கு வந்து லைஃப் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். சமயத்துல வந்து எல்லாருக்கும் பக்தர் மத்தியில் உட்கார்ந்துருக்க சந்தோஷம். ஆனா யார் ஒருத்தர் வந்து ரொம்ப கடினமான சூழ்நிலைகளையும் எடுத்து ப்ரீச்சிங் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். பிரபுபாதா சொல்றார், முக்கியமா அந்த முஸ்லீம் நாடுகள்ல யார் ப்ரீச் பண்றாங்களோ அவங்க ரொம்ப பிரியமானவங்கன்றார். ஏன்னா அங்க மக்கள் வந்து ரொம்ப தவிக்கிறாங்க. அன்னாடி பிரபுபாதா வந்து அவங்க ரொம்ப ஸ்பெஷலா சொல்றாரு, யாருக்கு ரொம்ப தேவைப்படுது யாருக்கு ரொம்ப அறியாமையில இருக்காங்க. அதே மாதிரி பிரபுபாதா வந்து ரஷ்யால வந்து பயங்கர ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கலையும் போய் ஒரு டிவோட்டிக்கு தீட்சை கொடுத்துட்டு வந்தார். அங்க பார்க்க கூட விடல, அவ்வளவு கண்ட்ரோல் ரெகுலேஷன். ஆனா பிரபுபாதா ஒரு ரஷ்யனை மீட் பண்ணி தீட்சை கொடுத்துட்டு வந்த அந்த நேரத்தில் நியூஸ் லெட்டர்ல படிச்சிருப்பீங்க அவர் எவ்வளவு சாதிச்சார். இவான் தானே அவர் பேர், இவான் இவான். அந்த மாதிரி பக்தரோட மனநிலை வந்து எப்பேற்பட்ட இடத்துலயும் போய் பக்திய கொடுக்கலாம். அவங்களுக்கு நரகம் ஒண்ணு ஜெயில ஒண்ணு, அந்த இன்னொரு ஜெயில உட்காந்து பிரிச்சு போனா ஜெயில. இது வந்து நம்ம பக்தருக்கு மனநிலையில வந்து பெரிய மாறுதலை உண்டாக்கணும். கண்டிப்பா நமக்கு சத்சங்கமா அசோசியேஷன் வேண்டியது, ஆனா பிரீச்சிங்க்கு வந்து இது பண்ணும்போது சைத்தன்ய மகாப்பிரபு வந்து ஒவ்வொருத்தர் பின்னாடியும் வந்து நான் சப்போர்ட் பண்றேன்ற பக்தர்கள் வந்து சேவை எடுக்கும்போது சில சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ண வேண்டிய இருக்கும், இந்த மாதிரி வசதிகள். ஆனா மனம் வந்து பரம சந்தோஷத்துல வெளிப்பார்வைக்கு வந்து பல வசதிகளை துறக்க வேண்டியது இருக்கும், வேலை வாய்ப்பு சொத்து சுகம் இதெல்லாம். ஆனா பகவான் கருணை நாடி அவர் அதுக்கெல்லாம் மேல மன அமைதியும் சந்தோஷமும் ஒரு பெரிய பக்தர் குலாமும் தருவார். இது அனுபவத்துல உணரலாம். சுருக்கம் என்னன்னா, நம்ம பக்தியில வரும்போதும் சுத்த பக்திக்கு வரும்போது இன்டிஃபரண்டா இருக்கணும். நம்ம இதுக்கெல்லாம் இன்டிஃபரண்ட்னா நம்ம எதையும் எதிர்பார்க்க கூடாது. நரகமும் சொர்க்கமும் சமமா இருக்கணும், முக்தியும் சமமா இருக்கணும், எதுவுமே டோன்ட் கேர் கண்டிஷன். வந்தாலும் சரி வரலைனாலும் சரி பக்தன் வந்து சதா சேவை செஞ்சுட்டு இருக்கான் பகவானுக்கும் பகவான் பக்தர்களுக்கும். இந்த மனநில வந்துருச்சுன்னா எங்க நம்ம வந்து ப்ரீச் பண்ணாலும் எங்க நம்ம உட்கார்ந்திருந்தாலும் மனம் வந்து சந்தோஷமா இருக்கும். இது வந்து பக்தியில மிக மிக உயர்ந்த நிலை. ஆக்சுவலா பக்தன் வந்து நமக்கு வசதியும் வாய்ப்பு சரியில்லாத நிலைனா பிரபுபாதா மாதிரி சேவை செய்ய மிகப்பெரிய வாய்ப்புன்னு சொல்லி ஏத்துக்கிறோம். அதனாடி இந்த பக்தியோட மிகப்பெரிய சாராம்சத்தில் இருக்கு. அதான் இந்த விளக்க உரையில பில்வமங்கல தகவலரோட பாட்டும் சொல்றாரு, இது பாவன ஸ்லோகமும் இருக்கு. பில்வமங்கல தகவலும் சொல்றாரு, இந்த மாதிரி முக்தி கைகட்டி நிற்கும் பக்தி எனக்குன்னு. கைகட்டி என்ன வேணும், பக்கா என்ன வேணும் அப்படின்னு முக்தி கைகட்டி நிற்கிதான் சேவை செய்ய. அந்த நிலம் வந்தப்புறம் பக்தனுக்கு என்ன கவலை, கூப்பிய கரங்களுடன் அவர் முன் வந்து நிற்பாள் முக்தி தேவி. அதாவது பக்தன் ஏற்கனவே முக்தி அடைந்தவனா இருக்கிறான், அவன் வேறுபட்ட முக்தியை குறித்து ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தூய பக்தன் முக்தி அடையும் விருப்பம் இல்லாமல் இருந்தும் தானாகவே அதை அடைகிறான். அது விரும்பினா வருது, ஆனா பக்தன் வந்து விரும்புறல. ஆனாலேதான் சமயத்துல பக்தர்கள் வந்து பிரபுபாதா இன்னைக்கு வந்து இவ்வளவு ரெஸ்பெக்ட் எல்லாரும் பண்றாங்கன்னா, அவர் வந்து ஒரு பக்தனுக்கு மிக உயர்வான வந்து விருந்தாவனத்திலிருந்து பஜனை பண்றது பஜனை கிரியா. ஆனா அவர் அதை விட்டுட்டு போனார் அமெரிக்காவுக்கு பக்தனை உருவாக்குற. அதனால மிகப்பெரிய பாக்கியத்துக்கு அவர் ஆளானார், எத்தனையோ பேரை கடத்தேத்தினார். இன்னைக்கும் பிரபுபாதோட சீடர்கள்ட்ட பேசும்போது அவங்க அவ்வளவு பிரபுபாதா வந்து விரும்பி அவர் எதுவும் முக்கிய காரணம் அவர் வந்து அவங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பக்தின்ற பாக்கியத்தை வந்து கஷ்டமான சூழ்நிலை கொடுத்தாங்க. அந்த மனநிலை தான் அவங்களை இன்னைக்கும் பிரபுபாதம் மேல நன்றி உள்ளவராகவும் பிரபுபாதம் மேல பக்தி உள்ளவராகவும் அவர் விரும்புறவங்களாம் வச்சிருக்கு. இல்லைன்னா சாதாரணமா பல இயக்கங்கள் வந்து விரைவா மறைஞ்சு போகும். ஆனா இந்த இயக்கம் வந்து தொடர்ந்து இருக்குன்னா பிரபுபாதா வந்து கொடுத்த பாடங்கள் மிக முக்கியமா. பக்தியில வரக்கூடியவங்க வந்து நாலு வகை முக்திகள், சாளுக்கிய சாருப்பிய சாமிப்பிய சாஷ்டி, இந்த நாலு வகை முக்திகளையோ இல்ல சொர்க்கலவங்களுக்கு போறதையோ இல்ல நரவுலவங்களை பத்தியோ பக்தன் கவலைப்படல. சமயத்தில் நம்ம நரவுங்களவங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல, இங்கேயே நரகத்துக்கு சமமான சூழ்நிலை கிடைக்கும். பிரபுபாதா அமெரிக்கா போனப்ப நரகத்துக்கு சமமான சூழ்நிலை. ஜட வாழ்க்கையில மூழ்கினவனுக்குன்னா அது சொர்க்கமாய் தெரியலாம், ஆனா பக்தி வாழ்க்கையில மூழ்கினவனுக்கு அது நரகம். ஏன்னா எந்த பிரசாதம் கிடையாது, எந்த உதவும் ஒழுக்க கட்டுப்பாடும் கிடையாது. அந்த சூழ்நிலையிலையும் அங்க வந்து பிரபுபாதா உண்டார், சமமா நினைச்சார், சந்தோஷமா இருந்தார். அதான் பக்தியோட லட்சணம். ஹரே கிருஷ்ணா.